இங்கு அத்தகையோரது மனம் புலன் இன்பங்களிலும் செல்வத்தினாலும் பறிக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டுள்ளது.
So if one is extremely attached to material enjoyment, it is not favorable for spiritual development.
எனவே எவராவது லௌகிக பொருள்களின் மீது அல்லது இன்பத்தின் மீது அதிகமாக விருப்பப்படுவார்களே ஆனால் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தகுதியற்றவர்களாகி வருகின்றனர்.
So there is one process of first satisfying your desires and then later practicing spiritual life.
ஒரு வழி உண்டு. முதலில் நமது புலன் இன்பங்களை திருப்தி செய்து கொண்டு அதற்கு பிறகு ஆன்மீக முன்னேற்றத்தில் புத்தியை செலுத்துவது.
There are two ways of doing that, enjoying with no rules.
இதில் இரண்டு வகையான வழிமுறைகள் உண்டு. முதல் வழிமுறை எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாமல் இன்பத்தை நுகர்வது.
Generally that will not lead anywhere except to more attachment.
இத்தகைய ஒரு வழிமுறை நம்மை எங்கும் கொண்டு செல்வதில்லை, பற்றையே அதிகமாக்குகின்றது.
If one enjoys but follows some rules of dharma, gradually the person will become purified and become detached.
ஆனால் ஒருவர் இந்த புலன்களை தர்ம வழிமுறையில் பின்பற்றுவாரேயானால் அவர் இறுதியாக முன்னேற்றத்தை காணுகின்றார், ஆன்மீக முன்னேற்றத்தை காணுகின்றார்.
So when that person becomes detached, then that is favorable for spiritual life.
ஒருவர் பற்றற்ற நிலையை அடையும் பொழுது அது ஆன்மீக வாழ்க்கைக்கு சாதகமாக அமைகின்றது.
So that is what karma yoga is. It is following rules and regulations by which you can live comfortably in the material world and get your enjoyment but gradually become purified.
இதுவே கர்ம யோகம் எனப்படுகின்றது. தர்ம வழிமுறைகளை பின்பற்றி நமது இன்பங்களை நாம் நுகர்கின்றோம். இவ்வாறு செய்யப்படுவது படிப்படியாக பற்றற்ற நிலையை அடைந்து ஆன்மீகத்தில் முன்னேற வழியமைத்துக் கொள்கிறோம்.
So the person will eventually come to sattva-gun. And in sattva-gun, they can be very peaceful and detached.
இவ்வாறு செய்யும் பொழுது ஒருவர் சத்துவகுணத்தை அடைகின்றார். சத்துவகுணத்தில் ஒருவர் பற்றற்ற நிலையை அடைவதற்கு சாதகமாக அமைகின்றார்.
So this is the qualification for jnana, studying the Vedanta.
இத்தகைய நிலை ஞானம் அல்லது வேதாந்தங்களை கற்றறிவதற்கு ஒரு தகுதியாக கருதப்படுகின்றது.
It is a qualification for understanding your atma, not the body.
நாம் ஆத்மா இந்த சரீரம் அல்ல என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு தகுதியாகும்.
So in order to get to that stage of jnana, then one must go through the process of karma.
இத்தகைய ஒரு ஞான நிலையை அடைவதற்கு ஒருவர் கர்மயோகத்தின் வழியை பின்பற்ற வேண்டும்.
So that is why in the Bhagavad Gita Krishna is recommending to Arjuna, you're not qualified for jnana, so you do karma yoga.
இதனால்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகின்றார், நீ ஞான யோகத்தை பின்பற்றுவதற்கு தகுதியற்றவன், அதை கர்மயோகத்தை மேற்கொள் என்று கூறுகின்றார்.
The process of karma should eventually lead to jnana.
ஆனால் இந்த கர்ம யோக வழிமுறையானது இறுதியாக நம்மை ஞான யோகத்துக்கு கொண்டு செல்கின்றது.
So karma yoga is not a complete process, it's a beginning only.
ஆகவே கர்ம யோகம் என்பது ஒரு பூர்ணமான வழிமுறை அல்ல, அது ஒரு ஆரம்ப நிலையே ஆகும்.
And after doing that, then you have to go a step higher.
இதை செய்த பிறகு, கர்ம யோகத்தை செய்த பிறகு நாம் ஒரு படி மேலாக செல்ல வேண்டும்.
So, once we get to jnana, we understand we're not the body, we are atma. So we have begun spiritual life.
ஆகவே இதற்கு அடுத்தபடியாக ஞான யோகத்தில் நாம் இந்த சரீரம் அல்ல ஆத்மா என்பதை உணரும் பொழுது நாம் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம்.
However, we have to go a step further and get further spiritual knowledge.
ஆனால் நாம் இதற்கும் மேலாக முன்னேறி ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும்.
So we have to understand we're not only Atma, we must also understand there's a Supreme Lord.
நாம் ஆத்மா என்பதை உணர்வதோடு அர்த்தமல்லாமல் முழுமுதல் கடவுள் என்று ஒரு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும்.
When we understand the Supreme Lord, then we will become curious and will ask, what are the qualities of this Supreme Lord?
நாம் முழுமுதல் கடவுள் இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது ஆர்வம் கொண்டு இவருடைய தன்மைகள் குணாதிசயங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அறிய முற்படுகின்றோம்.
So we'll have to go to scripture to understand this.
இதை புரிந்து கொள்வதற்கு நாம் சாஸ்திரங்களை நாட வேண்டியுள்ளது.
Therefore, scriptures give us a very good description of the qualities of the Lord.
இந்த சாஸ்திரங்கள் பகவானது குணாதிசயங்கள் அல்லது லட்சணங்களை பற்றி நமக்கு வெகுவான விளக்கோரையை குறிக்கின்றது.
It is because of these qualities that we begin to worship the Lord.
பகவானிந்த குணாதிசயங்கள் அல்லது லட்சணங்களினாலேயே நாம் பகவானை வணங்க தொடங்குகின்றோம்.
So these scriptures describe that the Lord is the ultimate controller. We may have powerful men, we may have devatas or whatever, but behind all of this, Supreme Lord is the ultimate controller of everything.
சாஸ்திரங்களின்படி அனைத்தையும் கட்டி ஆள்பவர் பகவானே அவர். பற்பல தேவர்கள் தேவதைகள் இருக்கலாம், இவர்களுக்கும் எல்லாம் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் பகவானே என்பதை எடுத்துக் கொள்கின்றது.
Therefore we should give the most respect to the Supreme Lord.
ஆகவே நாம் முழுமதர் கடவுளுக்கு மிகுந்த மரியாதையை தர கடமைப்பட்டுள்ளோம்.
We also know that the Lord has all knowledge.
மேலும் பகவான் அனைத்து ஞானத்தையும் உடையவர் என்றும் நாம் அறியலாம்.
And he is the one that allows us to get knowledge.
மேலும் அவரே நாம் ஞானம் பெறுவதற்கும் வழி அமைத்திருக்கின்றார் என்பதையும் நாம் அறிவோம்.
We also learn that the Lord is everywhere. He's all pervading.
மேலும் பகவான் எங்கும் நிறைந்துள்ளார் என்பதையும் நாம் கற்கின்றோம்.
And because of that, he's also very close to us.
இதனால் அவர் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றார்.
We also learn that the Lord is the giver of all results.
மேலும் பகவானே அனைத்து பலன்களையும் கொடுப்பவர் என்பதையும் நாம் கற்றிருக்கின்றோம்.
Some people may say, oh, karma gives results, or devatas give results, whatever. But ultimately, the Lord is the one who gives all results.
This is the third one. Karma vinalum, devati, devatulalum, okku palangali kirikindanendu. Anal, irudiyaha paratko ponem, anal, anaitirkum karnamal, bahamaneya.
We also learn that the Lord is endowed with all wonderful features.
Melum, anaitu atyasyamana, சக்திகளுடனும் பகவான் இணைந்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம்.
Most beautiful form.
மிக அழகிய ரூபத்தை உடையவர் என்பதையும் அறிந்திருக்கிறோம்.
The most beautiful color.
அழகிய நிறத்தை உடையவர் என்பதை அறிந்திருக்கிறோம்.
The most beautiful eyes.
அழகான கண்களை உடையவர்.
The most beautiful feet.
அழகான பாதங்களை உடையவர்.
The most beautiful ornaments.
அழகான அலங்கார ஆபரணங்களை அணிந்திருப்பவர்.
He performs the most wonderful activities.
அவருடைய செயற்பாடுகள் அற்புதமானது.
So in this way, through the scriptures, we will learn a lot about the Supreme Lord.
இவ்வாறாக சாஸ்திரங்களின் மூலமாக நாம் முழுமுதற் கடவுளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும்.
The result of this is that we get respect for the Lord and devotion to the Lord.
இதன் பலனில் பகவானிடம் நமக்கு மரியாதையும் பக்தியும் ஏற்படுகின்றது.
So therefore, scriptures will give us knowledge by which we can understand not only about ourselves, but we can also understand about the Supreme Lord.
ஆகவே சாஸ்திரங்கள் கொடுக்கும் ஞானத்தின் மூலமாக நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் முழுமுதற் கடவுளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
And then we can develop our bhakti for the Lord.
இதனால் நாம் பகவானிடம் பக்தியை வளர்த்துக் கொள்ள முடிகிறது.
So, bhakti is without material cause.
ஆனால் பக்தி என்பது எந்த விதமான லௌகிக காரணங்களும் அற்றது.
சத்வகுண் does not cause bhakti.
சத்வகுணத்தினால் பக்தி கிடைப்பதில்லை.
தமகுண் does not cause bhakti.
தமோகுணத்தினால் பக்தி விளைவதில்லை.
ராஜகுண் does not cause bhakti.
ராஜகுணத்தினால் பக்தி விளைவதில்லை.
கர்மா does not cause bhakti.
கர்மத்தினால் பக்தி விளைவதில்லை.
டைம் does not cause bhakti.
காலத்தினால் பக்தி விளைவதில்லை.
Nothing in the material world causes bhakti.
லௌகிக உலகத்தில் எதுவுமே பக்தியை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பதில்லை.
The Lord is the cause of bhakti.
ஆனால் முழுமதற் கடவுளான பகவானே பக்திக்கு காரணமானவர்.
So, if one gets the mercy of the Lord, then one can start bhakti.
ஆகவே பகவானது கருணையை ஒருவர் பெறுவாரேயானால் அவர் பக்தி செய்ய ஆரம்பிக்கலாம்.
So it does not require that one first get to sattva-gun as with jnana to perform bhakti.
ஆகவே ஞான யோகத்திற்கு தேவைப்பட்டது போல் ஒருவர் சத்துவகுணத்தை அடைய வேண்டும் என்பது இல்லை. பக்தியை செய்வதற்கு இது தேவையில்லை.
But Krishna in Bhagavad Gita says, I prefer sattva-gun to tamagun.
ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் தமோகுணத்தை விட சத்துவகுணத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார்.
Not that it causes bhakti, but it is favorable to bhakti.
இதனால் பக்தி சத்துவகுணம் பக்தியை விளைவிக்கின்றது என்பது பொருள் அல்ல, பக்தி செய்வதற்கு சத்துவகுணம் சாதகமாக அமைகின்றது.
Why? Because in sattvagun one is detached from material enjoyment.
ஏனெனில் சத்துவகுணத்தில் உள்ளவர் லௌகிக இன்பங்களை காண்பதிலிருந்து பற்றற்ற நிலையை அடைகின்றார்.
So this is let's say some sort of favorable situation for the development of bhakti.
இது பக்தியை பழக்கப்படுத்துவதற்கு ஒரு சாதகமான நிலையாகும்.
But it is not the cause of bhakti.
ஆனால் பக்தி விளைவதற்கு அது காரணம் அல்ல.
So we have examples of people who are very attached but they develop bhakti.
நமக்கு சில உதாரணங்கள் உள்ளன பற்று உள்ளவர்கள் கூட பக்தி பெறுவதை பற்றி.
So Mrugari the hunter was in tamogun, very deep tamogun, but he developed bhakti.
Mrugari என்னும் வேட்டைக்காரன் பற்றுகளுடன் இருந்தான், இருந்தாலும் அவனுக்கும் பக்தி உண்டான்.
He did not become sattvagun before he started bhakti. No, he was tamogun, and by the mercy of Narada Muni he began and he completely transcended sattvagun also.
பக்தியை செய்வதற்கு அவன் சத்துவகுணத்தை அடையவில்லை, நாரத முனியின் கருணையினால் தமோகுணத்தில் இருந்து அவன் நேரடியாக சத்துவகுணத்தையும் கலந்து நேரடியாக பக்தி செய்வதற்கு தொடங்கிவிட்டான்.
So by the mercy of Narada Muni in 3 months he got beyond the gunas.
ஆகவே நாரத முனியின் கருணையினால் 3 மாதங்களில் குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடைந்தான் முருகாரி.
But he also gave up all of his attachments in the material world.
அதே சமயத்தில் அவன் இந்த லௌகிகத்தில் உள்ள அனைத்து பற்றுகளையும் விட்டு விட்டான்.
So actually Narada Muni said, you must throw down your bow and arrow, you can't kill any more animals if you get instructions from me.
அதே நாரத முனி சொன்னார், நான் சொல்லும் கட்டளைகளை நீ கேட்கணும்னா உன்னுடைய வில்லையும் அம்பையும் விட்டுவிடு, எரிந்துவிடு, நீ இனி வேட்டையாடக்கூடாது என்று கூறுகின்றார்.
So the hunter had to make some commitment at least to Narada Muni. Yes, I will stop my sinful activities.
ஆகவே நாரத முனிக்கு அவன் சிறிது வாக்குறுதியை கொடுத்தான், என்னுடைய பாவ காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று.
At the same time, Narada Muni did not demand, oh, that you have to become completely pure before I give you instructions.
ஆனால் அதே சமயத்தில் நான் கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்னால் நீ முழுமையாக தூய்மை அடைய வேண்டும் என்று நாரத முனி கூறவில்லை.
So, by the mercy of the devotee, that hunter was able to begin bhakti and also perfect bhakti.
ஆகவே பக்தனின் கருணையினால் அந்த வேட்டைக்காரன் பக்தி செய்ய ஆரம்பித்து பக்தியில் பூர்ணத்தையும் அடைய முடிந்தது.
And Narada Muni did not look at what guna he was in to give him that bhakti.
Narada Muni avan endha oru gunathil irundhan endradhukku mukkiyathavum koduthillai avarku bhaktiye koduthirukke.
So the Lord's mercy is manifested through the devotees.
Agave bhavanad karunai bhaktavin moolamaga velipadugindrathu.
And of course the devotees are described to be like rain clouds.
Adhe samayathil bhaktargal மழை மேகங்களை போன்று என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள்.
So the rain cloud just spreads water everywhere. It doesn't say that feels good, that feels bad. It just gives the water everywhere.
மழை மேகமானது மழை நீரை எல்லா இடங்களிலும் பூமியில் சமமாக பொழிகின்றது. இந்த பூமி நல்லது, அந்த பூமி நல்லது என்று பாகுபாடுபடுத்தி பார்ப்பதில்லை.
So the devotee also likes to give mercy everywhere to all the people and all the gunas.
அதே போன்று பக்தர்களும் எந்த ஒரு குணத்தில் உள்ளவர்களானாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் பக்தியை கருணையை கொடுத்து விரும்புகின்றனர்.
But some people take the mercy and some people don't.
ஆனால் சில மனிதர்கள் அந்த கருணையை ஏற்றுக்கொள்கின்றனர், சிலர் ஏற்பதில்லை.
Sometimes a sattvagun person may take, sometimes a tamogun person may take.
சில சமயங்களில் சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர், சில சமயத்தில் தமோகுணத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர்.
So it is not depend on the gunas. There's some other quality there that determines who is going to accept the mercy.
அதனால் யார் இந்த கருணையை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கு குணம் என்பது காரணம் அல்ல, இதற்கு வேறு ஏதோ காரணம்.
Just like the water, the rain spreads everywhere and gives water everywhere, but we see that the rice doesn't grow everywhere.
மழை வயலில் சமமாக பொழிந்தாலும் அனைத்து இடத்திலும் நெல் விளைவதில்லை.
The rice will grow if the land is fertile.
இந்த நிலமானது வளமுடன் இருந்தால் இந்த நெல் அரிசி வளர்கின்றது.
If you put seeds on some rocky ground, they won't sprout.
கட்டாந்தரையில் நாம் விதை விதைத்தால் அங்கு பயிர் விளைவதில்லை.
And even if you put a lot of rain on it, it's still gone.
Nothing happens. அந்த கட்டாந்திரையில் நீங்கள் மழை தண்ணீரை நிறைய ஊற்றினாலும் கூட அங்கே பயிர் விளையாது.
So then, there is a quality in someone that allows that mercy to sprout.
ஆகவே சில மனிதர்களிடம் சில குணாதிசயங்கள் உள்ளன, அதன் காரணமாக அவர்களிடம் பக்தி முளைத்து வளர்கின்றது.
So that quality is called shraddha or faith.
அந்த குணாதிசயம் என்னவென்றால் ஸ்ரத்தை.
So when a person gets mercy, if he has shraddha, then that shraddha begins to develop into bhakti.
அவரே ஒருவரிடம் கருணை கொடுக்கப்படும் பொழுது அவருக்கு ஸ்ரத்தை, அதாவது அந்த நம்பிக்கை இருப்பின், அந்த இடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த பக்தி வளர ஆரம்பிக்கின்றார்.
But that shraddha may be in a tamagun person, a rajagun person, or a sattvagun person. It could be in anybody.
இந்த ஸ்ரத்தையானது தமோகுணம், ரஜோகுணம், அல்லது சத்துவகுணம், எந்த குணத்தை உடையவரிடத்திலும் இருக்கலாம்.
So therefore the cause is the mercy of Krishna manifested through devotees.
அதனால் பக்திக்கு காரணம் என்பது கிருஷ்ணருடைய கருணை பக்தர்களின் மூலமாக வெளிப்படுவதனாலேயா.
And it can manifest in anyone.
And மேலும் இது யாரிடத்திலும் வேணாலும் வெளிப்படலாம்.
Provided that faith is there.
ஆனால் அத்தகைய ஒரு அந்த நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும்.
However, if one has faith but one also has very strong material attachments, that is a rather difficult situation.
எப்படி இருக்கணும், நம்பிக்கை உள்ள ஒருவரிடம் லௌகிக பற்றுகள் அதிகமாக இருப்பின் அங்கு பக்தி வளர்வது சிறிது சிரமம்.
So we have some attraction to Krishna, we have some attraction to Maya.
மாயையிடம் சில பற்று உண்டு, அதே சமயம் கிருஷ்ணராலும் நாம் கவரப்படுகின்றோம்.
And if the attraction to Maya is stronger, then it is more difficult to begin the practice of bhakti.
Mayina nam adhigamaga kavarapaduvenna ana bhaktiyai aarambippadhu seivathu siradhu kadinama.
Whereas if we have less attraction to maya, then it is easier to do the bhakti.
Anal mayinam patru aladhu kavarchi siridhaga irundhu nam bhaktiyai seivathu adhu anugulamaga.
So if we have a little attraction to Krishna but we have very little material desires, that is easier than if we have a little attraction to Krishna but we have a lot of material desires. That's much more difficult.
அதே நமக்கு கிருஷ்ணரிடம் சிறிது கவர்ச்சியிருந்து லௌகிகத்தில் சிறிதளவை கவர்ச்சியிருந்து அது பக்தி செய்வதற்கு சாதகமாக அமைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் லௌகிகத்தில் பற்று அதிகமாக இருப்பின் பக்தி செய்வதற்கு அது முட்டுக்கட்டையாக
இருக்கிறது. Therefore, too much material attachment is not favorable for the development of bhakti.
ஆகவே லௌகிக அதிக அளவான லௌகிக பற்றுகள் பக்தி செய்வதற்கு அனுகூலமான சூழ்நிலையான.
It is said in the Nectar Devotion that too much detachment also is not favorable for bhakti.
ஆனால் பக்தி ரசாமிருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது அதிகாரத்தில் பற்றற்ற தன்மையுடன் இருப்பதும் பக்தி செய்வதற்கு ஏற்றதல்ல என்று.
If we become too detached, we also become detached from Krishna.
அதிகாரமும் நாம் பற்றத்தில் இறந்துவிட்டோமானால் கிருஷ்ணரோடும் பற்று இல்லாமல் நாம் அடைகின்றோம்.
And instead we want to merge into Brahman, so that also is unfavorable.
அதற்கு பதிலாக பிரம்மனின் ஐக்கியம் அடைவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம், இதுவும் பக்திக்கு அனுகூலமானது.
So if we are in the unfortunate position of having some faith but having great material attachments, then it of course will be some sort of struggle.
அதுவே நமக்கு சிறிது நம்பிக்கை இருந்து பெருமளவில் லௌகிக பற்று இருக்கும் துரதிருஷ்டநிலையில் நாம் இருப்போமே ஆனால் நமக்கு பக்தி வளர்வதற்கு.
So people in tamagun will have more attachments than people in sattvagun.
தமோகுணத்தில் உள்ளவர்கள் சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் அதிகளவில் பற்று கொண்டுள்ளனர்.
People in sattvagun may also have too much detachments.
அதே சமயத்தில் சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் வெகுவாரியான பற்றற்ற நிலையில் இருக்கலாம்.
They may be more attracted to impersonal Brahman.
அருவநிலையில் உள்ள பிரம்மன் மீது அவர்கள் பற்று கொண்டிருக்கலாம்.
So all the gunas have plus and minuses.
அனைத்து குணங்களுக்கும் பலன் பிரதிகளும் குலம் ரெண்டும் உண்டு.
In any case, the process of bhakti will also eradicate the attachments.
எது எவ்வாறாக இருந்தாலும் பக்தி என்ற ஒழுங்குமுறை இந்த பற்று என்பதை
அறுத்துவிடுகின்றது. So a strong faith, then one can begin the practice, and that practice will begin to decrease the material attachments.
Ahne oruvarku dilamana nambikai irupin inda bhakti valimaiye aarambikkalam, adan moolamaga avargalukku inda laugiyathin mulla pattu padipadiyaga kuda.
The nature of attraction to the Supreme Lord is that automatically other attractions decrease.
பகவானிடம் உள்ள கவர்ச்சி தன்மை கவர்ச்சியின் தன்மையானது நமக்கு மற்ற பொருள்களின் மீது உள்ள பற்றை அது படிப்படியாக
அறிவிக்கிறது. We may have the unfortunate position a person may practice, but the material attractions don't disappear.
நாம் ஒரு துர்தர்ஷ நிலையில் இருக்கலாம், பக்தியை நாம் பின்பற்றும் பொழுதும் நமக்கு இந்த லௌகிக பற்றுகள் இருந்து விடுபட முடியாமல் இருக்கலாம்.
So that may be because the process of bhakti is not cultivated properly.
இதற்கு காரணம் நாம் பக்தியை சரியான முறையில் பழக்கப்படுத்தாமையாகும்.
It may be because of aparad. Aparad can destroy any results you get from bhakti.
அபராதங்களினால் இந்த நிலை ஏற்படலாம். பக்தியினால் ஏற்படும் விளைவுகளை அபராதம் அழித்து விடுகின்றது.
Or it may be the tenth offense, a tenth aparad, that is, one has very strong attraction to material things and one doesn't want to give up those attractions at all.
பத்தாவது அபராதமாகவும் இருக்கலாம், லௌகிக பற்றுகள் நிறைந்தவனாகவும் அந்த பற்றுகளை விடுவிக்க மனமில்லாதவனாகவும் இருக்கலாம்.
So, though bhakti destroys all material desires and karmas and everything, if we don't want to give up our attraction to material things and material enjoyment, it's going to be very difficult for bhakti to work.
Bhakti, laugiga pattukalaiyum, laugi aasigalaiyum, karmathaiyum, alithivudhu endaalum, naam andha laugiga pattukalaiyum viduvadharku manam kollavidil, namakku bhakti endru kidaikkathu arinda.
So in other words, because of our strong material attachment, our activities of bhakti are more or less just a show.
இன்னொரு விதமாக கூறப்போருவோமேனால், நாம் லௌகிக பற்று என்பது நமது லௌகிக பற்று அதிக அளவில் இருப்பதால் நாம் செய்யும் பக்தி நடவடிக்கை அனைவரும் வெறும் கண்காட்சியாக
So therefore, a devotee must have some knowledge in order to execute bhakti properly.
ஆகவே பக்தி சரியான முறையில் நாம் பின்பற்றுவதற்கு பக்தர்களுக்கு சிறிது ஞானம் தேவைப்படுகிறது.
He executes properly and he avoids aparads, then whatever desires are there will gradually disappear.
ஆகவே இந்த பக்தி முறையை சரியாக பின்பற்றி அபராதங்களை தவிர்ப்பார்களேயானால் படிப்படியாக நமது பற்றும் ஆசைகளும் குறைந்து விடுகின்றன.
So in this way, even if he is full of bhoga aishvarya, all that, still, by the process of bhakti, all of that can also disappear.
ஆகவே ஒருவர் லௌகிக ஆசைகள் நிறைந்தவராக இருந்தாலும் போகை அவர் இந்த வழியை சரியாக பின்பற்றினால் படிப்படியாக அவர் ஆசைகள் குறைந்து பக்தி மார்க்கத்தில் அவர்
That is the great glory of bhakti.
இது பக்தியின் பெரும் சிறப்பாகும்.
This is not the position of jnana and yoga. You cannot do those processes with too much material attachment. Impossible.
இது ஞானத்தையும் கர்மத்தையும் போன்றதல்ல. லௌகிக பற்றுகள் உள்ள போது நாம் பக்தியை முழுமையாக்குவது.
And therefore, in order to become qualified for jnana, you must first be fully qualified for karma.
ஆகவே நாம் ஞானத்தை செய்வதற்கு தகுதி பெற வேண்டுமானால் நாம் கர்மத்தை செய்வதற்கு தகுதி பெற்றவர்களாக அமைய வேண்டும்.
So therefore, in the Brahma Sutras, we have a tapo Brahma Jigasa. Now, you should inquire about Brahmana.
ஆகவே தான்
ஆனால்
பலதேவ் உத்தரவசன் தனது விளக்க உரையங்கள் இது அப்படி அல்ல. நீங்கள் பக்தி செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள், பிரம்மானை அடைவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பீர்கள், இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை என்பது இருப்பேன் என்று விளக்குகின்றார்.
How does faith arise?
ஆனால் இந்த நம்பிக்கை என்பது எவ்வாறு வருகின்றது?
Faith arises again by mercy of devotees.
மறுபடியும் இந்த நம்பிக்கை என்பது பக்தர்களின் கருணையினாலே ஏற்படுகின்றது.
And that mercy of devotees, where does it come from? From Krishna.
இந்த பக்தர்களின் கருணை என்பது எங்கிருந்து வருகின்றது? கிருஷ்ணரிடத்தில் இருந்து வருகிறது.
So ultimately the cause of everything is Krishna.
ஆகவே இறுதியாக பார்க்க போனால் அனைத்திற்கும் காரணமானவர் கிருஷ்ணரே.
So by Krishna's causes mercy, any human being can begin the practice of bhakti.
ஆகவே கிருஷ்ணரது கருணையினால் எந்த ஒரு மனிதனும் பக்தி யோகத்தை மேற்கொள்ளலாம்.
And bhakti will destroy all obstacles.
மேலும் பக்தி ஆனது அனைத்து தடங்களையும் நீக்குகின்றது.
So therefore if we want to do bhakti properly, ultimately of course we have to take association.
ஆகவே நாம் பக்தியை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் எனில் நாம் பக்தர்களுக்கு சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும்.
Yeah? And then we contain can attain a position where our devotion will go on without any disturbances of material attraction.
இதன் மூலமாக லௌகிக பற்றுகளின் மூலமாக எந்த தடங்களும் ஏற்படாமல் நாம் பக்தியை மேற்கொள்வதற்கான ஒரு நிலை நமக்கு அமைகின்றது.
So previously in this chapter Krishna mentioned that one should have one's mind fixed vyavasayamika buddhiva. Where is it fixed? On one point. What is the one point? Supreme Lord.
இதற்கு முன்னாக இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறியிருந்தார், விவசாயத்தின் ஒரே பிள்ளையில் மனதையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று. அந்த ஒரே இடம் எது எனில் கிருஷ்ணர். பக்தியிருக்கும் இந்த இடம் கிருஷ்ணரா.
If we have many material attachments, our mind will be fixed on these things, not on Krishna.
நமக்கு அதிகமான லௌகிக ஆசைகள் இருப்பின் நமது மனம் இந்த லௌகிக தேவைகளின் மீதே அமைந்து வருகின்றது, கிருஷ்ணரின் மீது மனம் போவதில்லை.
So one who begins bhakti, of course, is not perfect. So yes, his mind will not be completely fixed.
அதே ஒருவர் பக்தி யோகத்தை ஆரம்பிப்பவர் அவர் பூர்ணமான நிலையில் இருப்பதில்லை. அவரது மனமானது அலை பாய்ந்து கொண்டே தான் இருக்கின்றது.
But the process of bhakti will produce this result.
ஆனால் பக்தி வழிமுறையானது இந்த மனநிலையை நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும்.
So we do not have to resort to any other process to control the mind, get rid of desires, etc. The bhakti process itself does that.
அதனால் நமது மனதை கட்டுப்படுத்தவோ ஆசைகளை கட்டுப்படுத்தவோ நாம் வேற எந்த வழிமுறையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. இந்த பக்தி மார்க்கத்தை பின்பற்றினாலே போதுமானது. சந்தேகங்கள்
It's an offense, but it's minor effect.
பக்தி மார்க்கத்தில் உள்ள ஒருவர் தான் செய்வது அபராதம் என்பதை அறியாமல் அபராதம் செய்தால் அதனால் பலன் என்ன? அது அபராதமே இருந்தாலும் அதற்கான விளைவு அவ்வளவு பலமாக இருக்காது என்று.
Oh, yeah. But the thing is, bhakti, it does not require that you go through karma yoga before you do it. So in other words, it implies that even if you have material desires, you can begin the process of bhakti. But, of course, if you want to reach the highest level, ultimately the desires will disappear. Necessarily. Because a full attachment to Krishna means zero material attachment. So it will happen, but it's not a pre-qualification.
கர்மயோகத்தின் மூலமாக நமது கடமைகளை எல்லாம் முடித்தபிறகு தான் பக்தி செய்ய வேண்டும் என்பதற்கு அப்படி இல்லை. பக்தி யோகம் நாம் நமது கர்மயோகத்தை ஈடுபட்டிருக்கும் பொழுதை கூட செய்யலாம். பக்தி யோகத்தை மேற்கொள்வதன் மூலமாக நமது ஆசைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்துவிடும்.
So if we use bhakti also to fulfill our material desires, then it becomes mixed bhakti.
நாம் நமது பக்தியை நமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உபயோகித்தோமானால் அது கலப்படமான பக்தி ஆகும்.
At the same time, we do pure bhakti, that does not mean that we neglect the body completely.
அதே சமயத்தில் தூய்மையான பக்தியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் நமது சரீரத்தை நிராகரிக்கிறோம் என்பதாக.
So we make material arrangements in such a way that we can practice nicely, that's all.
ஆகவே நமது லௌகிக தேவைகளை நாம் பக்தியை சிறந்த முறையில் செய்வதற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அறிவிப்பு இன்று சாயந்தரம் 4:30 ஹோட்டல் கைலாஷிலிருந்து பிஜேபி கோடாதீஸ்வரி நகர்சங்கீர்த்தன் செய்யப்படும். கைலாஷ் ஹோட்டல் வருகாமையில்
அடிப்படாது ஆ முடிஞ்சு ராஜா என்ன ఎంత మండిలు పోతాండి వస్తాండి. ఇది నెక్స్ట్ కట్టుకునే లాల. ఇది వల్ల వేరే
నేను
కట్టినా నాకు చెప్పబడి
ఇంతమంది అమ్మా అది అది చూపి
రెండు పేరు నల్లెళ్ళి కుట్టే ఓడతారు ఇంకా వాళ్ళు వాళ్ళు
కొట్టారు కాలం పడుతుంది కొంచెం కలంతే నేను గొప్ప కబడి వస్తుంది
చెల్లి ఇదిలామే இவங்க கேட்கறதுனா கிருஷ்ணரை எனக்கு இன்னும் பக்தி கொடு, இன்னும் நான் உனக்கு தேவை பண்ணு என்ன கேட்கறாங்களே எனக்கு இதை கொடுன்னு கேட்கறது. ஆனா கிருஷ்ணா அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாரு, அது வேற விஷயம்.
Thank you. Bhagavatam describes the highest religious form. Bhagavatam is the highest religious form. We could see, manaka chapista Bhagavatam. Sanya? అమ్మా ఊరు పూరా వచ్చిపోతాన్ని మన లోపల ముస్తుంటే నిద్ర పోతామని అందరూ మనం వచ్చేస్తాం. లేదా పత్తు పేరు వచ్చు మన చూడి వాళ్ళ పోవాలా వాళ్ళ మాడవాలా రావాలా ఇది చదవనవదుమా ఏం పోమ్మా ఇప్పుడు పాయింట్ వచ్చి మన అశోకుడే కాదు పాయింట్ వచ్చి మనకు వచ్చి కాన్సన్ట్రేషన్ చేసేదానికి ఒక థావు కావాలి. Restatement of the living entities in his original position of transcendental loving service to the Supreme Lord. Restatement of the living entity. Jiva toda original position of transcendental loving service to the Supreme Lord. Jiva kuchi mudumudar kadavulukku seva chesadida anmiga tondu anmiga anbustundu chesadida living entity toda original position original tanma నెలమ దేవుడికి కైంగతి దేవుడికి అందు తొమ్మిది చేసేదంట అదికి ముందుకు చేస్తా ఉంటే అది మర్చిపోతుంటే రీఇన్స్టేట్ చేయకపోతాంట దాన్ని తిప్పి మళ్ళీ దాంట్లో కొండ పోయి ఆ పనిలో కొంచెం కూర్చోబెట్టకపోతాను ఇంకా అది ఆ పనిని తిప్పి పోయి కూర్చోబడి దీవాలి కొనిపోయి దేవుడితో అందు సేవలు కూర్చోబెట్టే ఆ పనిని కూడా శ్రీమద్ భాగవతం చేస్తా ఇంకా శ్రీమద్ భాగవత చేయటం వల్ల పోరే తిప్పినో ముడుముల కడవుకు సేవ చేయడం ఆరంభిస్తుందంట అర్థమైందా విచ్ ఈస్ ఫ్రీ ఫ్రమ్ ది ఇన్ఫెక్షన్స్ ఆఫ్ డిజైర్ ఫర్ సెన్సువల్ గ్రిటేషన్ ఇప్పుడు నేనేం మాట్లాడుతున్నా అది అక్కడ ఎట్లే వస్తాయి అది వచ్చి ఇన్ఫెక్షన్ ఇన్ఫెక్షన్ చెప్పండి సార్ నొప్పి పెట్టిపోయింది పురుగులు పెట్టిపోయింది తాగుతు తాగుతు తా పరవుతా ఉంది ఇన్ఫెక్షన్ ఇన్ఫెక్షన్ తాగుతు తావు పరవేదా నోయి పరుగుతుంది ఆ ఇన్ఫెక్షన్ వచ్చి ఏం ఇన్ఫెక్షన్ ఆసరైన ఇన్ఫెక్షన్ అంటే పరవైపోతాను కదా సెన్స్గ్రాటిఫికేషన్ ఏమి పులంగల్ని తృప్తి చేయాలనే ఆశ వచ్చి పరవి ఇన్ఫెక్షన్ మనకి నోయి నొప్పి మరీ పెట్టిపోయింది కదా ఆ నొప్పి ఈ దేవుడికి మన అందుకొని చూసామా దాంట్లో లేదు ఈ నొప్పి మన పొలంలో తృప్తి చేయాలని నొప్పి లేదు ఫ్రూటీ వర్క్ అనగా ఇంకోటి ఏమిటా ఫ్రూటీ వర్క్ అండ్ కల్చర్ ఆఫ్ నాలెడ్జ్ ఏమేమి ఇన్ఫెక్షన్స్ ఉంది ఆశలు ఏమి పొలంగల్ని తృప్తి చేసే ఆశలు అది ఒక నొప్పి అనగా ఫ్రూటీ వర్క్ అంటే నేను ఈ పని చేస్తా అది దొరుకు నాకు అనేసి ఎదుర్పార్పులతో కర్మ విని పలు నడుస్తారు అది ఒక నొప్పి అంట అది ఒక ఇన్ఫెక్షన్ ఇన్ఫెక్షన్ అంటే ఏంటంటే పడపడగా పెట్టిన సూరి నొప్పి ఇది ఎంత బాగా తింటుంది సూరి నొప్పి ఇది అది సెంట్రల్ ఎడ్యుకేషన్ అనేది ఫ్రూటీ వర్క్ అంటే కర్మ విని పలంగల్ కర్మ విని పలంగల్ ఎదురు నొక్కి పేరుగల్ అనగా అది కల్చర్ ఆఫ్ నాలెడ్జ్ అంటే ది కల్చర్ ఆఫ్ నాలెడ్జ్ అంటే ఎయిమ్ ఆఫ్ మర్జీ అనేది అబ్సల్యూట్ కల్చర్ ఆఫ్ నాలెడ్జ్ అంటే ఎయిమ్ ఆఫ్ మర్జీ అంటే అబ్సల్యూట్ ఓ టు బికమ్ వన్ విత్ ద సుప్రీం గాడ్ నేను దేవుడు అంటే ఒండ్రగా కలిసిపోతానే దేవుడు అంటే అంటే ఒండ్రగా కలిసిపోతానే అట్టాన్ని చెప్తానే ఈ మాది నాలెడ్జ్ మలుపుతారే ఇది ఒక సూర్యుని పట్టిన వన్వి తల్లాలి నేను దేవుడు ఊరికే కోరుతున్నాను ఏం మద్యం పెద్ద తొలి அதாவது கேன்சர் மாதிரி அப்படியே அழிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு வாட்ஸ்அப்பிங் வச்சு அதிகார் வாட்ஸ்அப்பிங் வச்சு இது சங்கராச்சாரியர் மாயாவாதி நானும் கடவுளும் ஒண்ணுனால இது கடவுளோட ஒன்ற கலக்கு கலக்கு கல்லு இதை வச்சு ஜானி ஆடு மாயாவதி ஜானி பரவாயில்ல மாயாவதி நின்ற any process of religiosity based on such classification laws or nothing must be considered a pretentious religion because it is unable to give perpetual protection to its
followers.
சரியா புரியல அம்மாவுக்கு இஸ்ரோன்னு கவலை அப்படின்னு நீங்க வச்சு வாழ் புரிஞ்சணும் வாழ்க்கை ஹெல்த்தே முடிச்சணும் நீ பர்செப்ஷன் பர்செப்ஷன்ஸா உன்னோட கண்ல பாத்தீங்கன்னா நீ வந்து அவங்க கெட்டவங்களா பாக்குற அவங்க வந்து இது கூட புரியலையா அப்படின்னு பாக்குற பட் நீ வந்து உன்னோட கண்ல இருந்து பாக்காத நீ அவங்களா மாறி போயிடும் இல்ல அவங்க அவங்க பர்செப்ஷன் அவங்க பர்செப்ஷனா நீ புரிசா இல்லையோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்மளுக்கெல்லாம் கிடையாது அவங்க பர்சன்ல தானே அவங்க காலில இருந்து நல்லா அட்டன் பண்ணாங்க அவங்க தான் கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு இங்க இருந்துட்டு எல்லாம் வேலையில பண்ணிட்டு சாப்பிட நடக்கணும் இங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனம் பார்த்துதான் அவள் ஒதுங்கி விட்டாருன்னு எதனை மனம் புரிஞ்சுக்கணும் மாப்ப தட்டி கொடுத்து கிருஷ்ணன் போவாரு மாட்டல உடனே வாழ்வாண்ட பாஞ்சாரு வாழ்க்கு சில பிரச்சனைகள் உண்டாய் வாழி ஏதோ வாழ்க்கு ஏதோ ஒரு அச்சம் உண்டாய் நாணம் மடம் பயிர்ப்பு இதெல்லாம் வச்சு ஆடவாளுக்கு உண்டாய் கலால உலகால சவுத் இந்தியால உண்டிய லேபர்ஸ் உண்டாய் வாழ் அழகங்க உண்டாரு அப்புறம் வாழ் தட்டிச்சு பிரச்சனை போயிடு வந்து தெரியுமா ஐயா கட்டாது தெரியல வாழி கட்ட உண்டாய் லேது சில பேருக்கு வச்சு தினக்கூடதுன்னு அட்டக்காது வாழ் இது பிரசாத் வந்து ஆசனா பீச்சு நான் செய்யல அட்டாசாலும் போன் செய்யல பிரசாந்தமா குடும்பமா நான் வீட்டுக்கு போறோமா நான் குடும்பமா நான் அடிக்க பீச்சுக்கு போயிருப்பேன் வாழ் எதிர போனாரு நான் செய்யல அந்த வயசுல நிறைய வாழி சொப்பாது இப்போ நேற்று ஒரு டைம் உண்டா இருந்தாங்க அந்த இருந்துச்சு அப்போ இது நான் கவனிச்சது எட்டணும் வாழ் நேரம் தான் இன்றைக்கு போச்சு நேற்று சரி அது மத்தியானம் அவர் கண்டிப்பாக அந்த தெல்லாரில் கண்டுக்கிட்டேன் தெல்லாரில் நேற்று வந்து தின்னாக்க வீட்டில் கொடுத்து சொன்னேன் கொடுத்து மத்தியான மாதிரி வழி சிக்கின்றேன் நான் மண்ணா கடுப்பு சிக்கின்றேன் மதிய சிக்கின்றேன் சந்தி சிக்கின்றேன் நான் அது ஜீவாக்கு கருத்தே வாழ்ந்தா அந்த ஈட்டி காது சாப்பிடுறேன் ஜீவா கருத்தே வாழ்ந்தா கருணை உள்ள முடிச்சு எத்த ஒண்ணு வாழ்ந்தா வாழ் நிலைமை நினைச்சு பிரச்சனை என்ன புரிஞ்சு கொண்டு வாழா கொஞ்சம் பொறுமையா வந்தவாளா மன மன நிலைமையிலேயே ஒன்றுக்கு வாழ்ந்து சூசி வாழக்கூடாது நீ எப்படி நீ நிலைமையிலே உண்டாவு கதா திகன் உண்டாவும் வாழ் நிலைமை திக வாழ் எதிர்வாழ்த்தோட நிலைமைக்கு மன திகி போய் வாழ் பிரச்சனை நினைக்க வாழா மன நிலைமை நினைச்சே வாழ்ந்து சூசி ஒன்றுமே பெற்றுக்கோங்க அப்படி மனக்கு என்ன அர்த்தமாக இருக்கு இப்போ நீ நடந்து நினைச்சு பக்தி பெற்றாவா நம்மளுக்கு அது எமோ 10 நிமிஷம் தான் நீ என்னே தெரிஞ்சிந்தோ அது மாதிரி நான் எடுத்தா அது நான் பண்றேன் பார்த்தேன் நான் ரெண்டு பேர் மாதிரி ஏமே தெரிஞ்சேன் ஆஹா சேசாது என்ன உடனே சொல்றேன் ஸோ இது ஏமி வாழ் ஏன் சூட்டுறாச்சு ஆ நிலவுக்கு நான் திகி போய் வந்து ஏமா பத்திட்டு ஏமா வச்சு சேசான்னு அறிவே அந்த அறிவு காவல் அன்னைக்கு இன்கம் மதியமாக மாறிதான் காணும் நாலேஜே இல்லாத்தான் நம்ம பயிட்டு வாழ்ற பழங்க வந்து அவனுக்கு அண்ணி தெரிஞ்சா காவல மதியமாக சொன்னா சொல்லுதான் நாலேஜ் காவல அப்படி எதிர்கொண்டேன் ஏமே நான் நினைச்சு இங்க திருச்சியனால உடனடியா தானே வச்சு டிவோட்டி லெவல்ல பேசி அது ஏன் ஏன் விதமான பக்தி சேர்த்தாலும் நம்ம அழுகுதான் தெரிஞ்சு பாடிக்கிறதுலேயே உடனடியா நம்ம ஆ லெவலுக்கு டிவோட்டி லெவல்ல கொண்டு கொடுக்குது ஸோ அதே மாதிரி நீ எந்த வருது நம்ம நடகவால வாழ்றது ஏன் பிரச்சனை நடவா வாழ் லெவலுக்கு டிகி போவாள் மகா பொறுமை காலமா இதுதான் நேர்க்கவாது அப்படிதான் வாழ்க்கைக்கு ஹெல்த்தே முடிச்சு ஆ ஜீவாக்கு உண்மையா ஹெல்த்தே வாழ்ந்தா என்னங்க உங்க பிரச்சனை கூச்சின்னு கொஞ்சம் சேர்த்து மாட்டாரு வாழ் இது இருந்துச்சு வாழ் நோட்ல இருந்துச்சு வாழ் நோட்ல இருந்துச்சு தான் டிராப்பட்டவாள் வாழ் பிரச்சனை என்ன அப்படி தான் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சேசி பக்திக்கு கொண்டாடு சரியா அப்புறம் ஃப்ரூட்டி ஒர்க்கு இதன் பத்தி பேசிக்காது நொப்பியில் பத்தி சொல்லி பத்தி பேசுங்க Any process of religiosity based on sense gratification, gross or subtle. அதாவது எனி ப்ராசஸ் எனி ப்ராசஸ் பக்தி ப்ராசஸ் காது தியான ப்ராசஸ் யோகா ப்ராசஸ் மிஸ்டிக் ப்ராசஸ் அதாவது இந்த கர்மகாண்ட ப்ராசஸ் எனி ப்ராசஸ் இருந்தாலும் மத கோட்பாடு எனி வந்தாலும் பேஸ்ட் ஆன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் புலன் திருப்தி சம்மந்தப்படி ஒன்றுட்டா அது கிராஸ் லெவலில் உண்டாலும் சரி சட்டில் லெவலில் உண்டாலும் சரி அதுல சுத்துற எனக்கு கோசம் நான் வந்து கேட்கறேன் வீட்டுக்கோசம் கேட்கறேன் அதான் சட்டில் லெவல் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி கிராஸ் லெவல் ஆர் சட்டில் லெவல் பட் வி கன்சிடர் பிரிட்டென்ஷியஸ் ரிலீஜன் பிரிட்டென்ஷியஸ்ன்றா வேஷதாரியான மதம் போலி வேஷம் போட்டிருக்கும் மதம் இட் இஸ் அன்ஏபிள் டு கிவ் பர்பெச்சுவல் ப்ரொடெக்ஷன் டு இட்ஸ் ஃபாலோவர்ஸ் அதை வச்சு வாழ்த்தோட ஃபாலோவர்ஸ் வாழ்த்து வாழ் ஆ மதாமி பின்பற்றி கொண்டே மனுஷர் ஃபாலோவர்ஸ் அதை வச்சு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இனி மதானிக்கு முடிஞ்சது அதை வச்சு நான் கோட்பாடுகள் வச்சு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் புலன் திருப்தி நீ அடிப்படையாக பண்ணியிருந்தேன் அப்புறம் மதானி பின்பற்றின வாழ்க்கை பாதுகாப்புன்னு நீ மதானிக்கு ஏன் நமதுன்னு ஜீவிச்சிட்ட பேசினேன் நீ மதானியோடி நேற்றுக்கு வச்சு ஊர்ல வச்சு 1000 போலி வாழ்ந்த போலி வேஷதாரிகள் மதம் அட்டாச்ச பேரு இது நிஜம் மதானி உடிச்சேரி இது ஆ காலால நீ காலால மதம் கூட நேரு சும்மா நான் அம்மா நான் அப்பா நான் அம்மா பகவான் அப்பா பகவான் நேற்று ஒட்டு ஒட்டு ஒரு ஒரு நாள் வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு வீட்டு தான் நினைச்சிருக்காங்களே அங்க வந்துட்டு டிக்கெட் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு கீழே நிற்கணும் அங்க போயிட்டு என்னவோ விசா கிடைக்கிறதுக்கு காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கு செய்வோம் என்னது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சாமி கும்பது அந்த மாதிரிலாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு சாமியே இல்லை
சாமி கும்பது
சாமி சும்மா தான் இருக்கும் இவங்க வந்துட்டு அந்த அம்மா நானே பகவான்ங்கிறவங்க இன்னும் சாமியே இல்லை இவங்களே தான்
இவங்களே கடவுள்
அந்த சாமியே இல்லை இந்த நீ யாரு எங்க சாமி போயிட்ட அந்த தேவதைகள் கூட இல்லம்மா அதுக்கு அந்த அம்மா பகவான் அப்பா பகவான் எல்லாம் கவுண்டர் வச்சிடலாம் ஒரு ஒரு இடத்துல கொடுமையா இருக்குல்ல கேட்கறதுக்கு இதுல எல்லாம் மாத்திட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து காப்பாத்தலாம் பொறுமையா அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு மெல்லிமா கொண்டு வரலாம் இல்லையா இந்த அவஸ்தர குடுத்தியா நம்ம நம்ம பார்வையில இங்கேயே வந்துட்டு இருக்கப்பா அவங்களே எங்கேயோ லோத்துல விட்டாரு அக்கனே ஆளவல் அங்க விட்டாருன்னு சொல்லுவாங்க வாழ் எந்த எந்த மன நோ இப்படி பழகிட்டு வாழ் தப்பா மிகுத்த லோக்கால் வந்துட்டு வந்தா லோத்துல படிப்பை உண்டாரு ஆ கம்பாரிசன் நீ தூங்கி நிறைய சாதாரண விஷயங்கள் அது அந்த ஈசிக்காது நிகிராவால் இந்த ஆகும்
நான் பஸ் போட்டு உட்காந்துட்டேன் பாருங்க யாரையோ அவங்க பயத்தையா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காங்க.